ஆண்டவர் வந்து உங்க வீடியோஸ் ஆஃப் பண்ணிருங்க, வீடியோஸ் ஆஃப் பண்ணிக்கணும், ஏன்னா அது ரெக்கார்டிங் பண்றோம். ஆண்டவர் எவ்வளோ அந்த சீசர்களுக்கு சத்தியங்களை சொல்லிக் கொடுத்தாரு. சொல்லி கொடுத்து திடீர்னு ஒரு புயலை அவங்க சந்திச்ச உடனே, ஐயோ குய்யோ ஐயோ அம்மா எனக்கு உயிர் போச்சு, ஆண்டவரே காப்பாத்துங்க அப்படின்னோடனே ஆண்டவர் வந்து அந்த புயலை அதட்டிட்டு அவங்கள பார்த்து, உங்க விசுவாசம் எங்க அப்படின்னு கேட்டார். இது அவங்கள மாத்திரம் இல்லை, உங்களுக்கும் எனக்கும் அப்படித்தான் ஆகுது. எவ்வளவோ சத்தியங்களை படிக்கிறோம், ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா போதும், ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா போதும், ஒரு தலைவலி வந்துருச்சுன்னா போதும், ஒரு உடம்பு இது பறிந்துச்சுன்னா போதும், ஐயோ குய்யோ பொய்யோ நீட்டு என்ன ஆச்சு ஏதாச்சுன்ற மாதிரி நம்ம ஃபுல்லா அப்செட் பண்ணி விட்டுருது. ஒரு வேறோடு நம்ம பிச்சு எங்கேயோ போட்ட மாதிரி அலமோதிர மாறி போயிடும். ஏன் நம்ம அப்படி ஆகும்? ஏன் நம்முடைய விசுவாசம், உங்க விசுவாசம் எங்கே? ஆண்டவர் கேட்ட மாதிரி நம்மளே நம்ம விசுவாசம் எங்க போச்சு அன்னைக்கு? தலைவலியில எங்கும் புலம்புனுமே, அதை செய்யணும் இதை பண்ண புலம்புனும், எங்க போச்சு என் விசுவாசம்? இதுக்கெல்லாம் ஏன் இப்படி நம்ம இப்படிதான் இருக்கணுமா? அப்படி இருக்கணும்னு ஆண்டவர் நம்மளை அழைக்கல. நம்ம ஏன் நம்மளால உறுதியா நிக்க முடிய மாட்டேங்குது? ஏன் இத்தனை சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் இவ்வளவு டிஸ்டர்ப் ஆகி, ஒரு துரும்பை போல காற்றினால் அலைபடுகிற துரும்பை போல நம்ம ஏன் அப்படி இப்படி அலமோதி போகிறோம்? அதுக்கு முக்கியமான காரணம், நாம் வந்து நம்முடைய விசுவாசத்தின் சத்தியத்துல வேரூன்றி இல்லை. அந்த விசுவாசம் சில நேரங்கள்ல அந்த ஒரு 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 அநிச்சயமாக, ஒரு நிச்சயம் இல்லாத ஒரு ப்ராபபிள், ஒருவேளை இருக்கலாம் இல்லாம போகலான்ற அளவுக்கு ஒரு வேரூண்டு புடிச்சுக்கிட்ட விசுவாசத்துல நம்ம இல்லை. அந்த விசுவாசிகள் அப்படித்தான் இருந்தாங்க. சீஷர்களும் இயேசு மேல வேரூன்ன விசுவாசம் அவங்களுக்கு வந்த கொஸ்ட நாளுக்கு அப்புறம் வந்த பிறகு என்ன நடந்தாலும் அவங்களை அசைக்க முடியலையே. ஐயோ குயோ ஒண்ணு கத்துனாங்களா போட்டு ஜெயில எல்லாம் போடும்போது ஒரு ஒண்ணுமே அவங்க ஒண்ணும் பண்ண முடியல, நின்னாங்க பாருங்க மாதிரி. ஆனா அதுக்கு முன்னாடி வந்து அவங்க விசுவாசம் வேரூண்டி இல்லாத போது சின்னதெல்லாம் ஆடி போறான். ஏன் இந்த ரெவலேஷன் 12 அதிகாரத்துல ஒரு படம், இயேசு கிறிஸ்துவோட 1வது வருகை வரைக்கும் 2வது வருகை வரைக்கும் என்ன நடக்கும்ன்ற திருப்பி திருப்பி போடுற பல விதமான காட்சிகள் தான் வருது ரெவலேஷன்ல. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், அதுல ஒரு படம் வருது, ஒரு பெரிய வலுசர்ப்பம். அது வந்து ஒரு ஸ்திரீய முன்னாடி, கர்ப்பிணி ஸ்திரீ முன்னாடி நிக்குது. அந்த குழந்தை பிறந்த உடனே விழுங்கலான்னு நிக்குது. அந்த குழந்தை பிறந்த விழுங்கலான்னு பார்க்கும்போது அந்த குழந்தை திடீர்னு பரலோகத்தின் சிங்காசனத்துக்கு போயிடுது. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து குறிக்குது. இது என்ன பண்ணுது, அந்த அந்த குழந்தைய விழுங்க முடியலையேன்ற கோபத்துல அந்த ஸ்திரீய வரட்டிட்டு போய், அந்த ஸ்திரீக்கு உடைய பிள்ளைகளை வரட்டிட்டு போய் பயங்கரமா கொடுமைப்படுத்து. அதுதான் சபை இன்னைக்கு. அது ஒரு விதத்துல எப்படி செய்யுதுன்னா, ரெவலேஷன் 12:15 அந்த வலுசற்பத்து வாயில இருந்து 6 மாதிரி போமா தண்ணி, அந்த தண்ணி அப்படியே வெள்ளம் மாதிரி அடிச்சுட்டு அப்படியே அந்த ஸ்பென் அடிச்சுட்டு போயிடணும்னு தனியா ஊத்துது, தனியா வருது, அப்படியே ஆறா ஓடுது, ஆறுல அடிச்சுட்டு போயிட்டோம். அது ஒரு படமாக நம்மளுக்கு காட்டப்படுது. அதான் சபை வரலாறுல நடக்குது, இன்னைக்கும் அதான் நடக்குது. என்ன, சாத்தா வந்து மிகப்பெரிய விதத்துல நம்மள தாக்குது, பலவிதமான போலியான போதகங்கள் மூலமாக, உலக எண்ணங்கள் மூலமாக, சத்தியத்துக்கு விரோதமான காரியங்கள்ல நம்மள அப்படியே அடிச்சிட்டு போக நம்மள பார்க்கிறான். அப்படிதான் சபையை அழிக்கணும்னு பார்க்கிறான். இந்த ஸ்ட்ராங்க ஆறு வருதுன்னு வைங்க, அந்த ரிவர் கரண்ட்னுவோம், அந்த மாதிரி எல்லாம் அடிச்சுட்டு போயிடும். சில பேர் சத்தியத்துல நிக்கிறது இல்ல, எனக்கு ரொம்ப மனசு உடையிறது, எத்தனையோ வருஷம் சத்தியத்தை சொல்லி கொடுத்தோம், திடீர்னு பார்த்தா அவங்க பெந்தபஸ்ல போய் உட்கார்ந்து இருப்பாங்க, இல்லைன்னா ஒரு சிஎஸ்ஐல போய் உட்கார்ந்து இருப்பாங்க, இல்ல ஒருத்தர் ரொம்ப நாளா நம்ம இங்கிலீஷ் சாதத்துக்கு வந்தாரு, இவ்வளோ சத்தியம் நல்லா சொல்லி கொடுத்து வளர்க்கலாம், ஆனா RGIM அவரே ஒரு வேசித்தனம் செய்து மாட்டிக்கிட்டாரு, ஒரு ஊழியமா ஒன்னும் இல்லாம போச்சு, வந்து ஊழியம் சபை ஊழியமா இல்ல, அங்க போய் நான் ஒரு ஊழியம் செய்யறேன்னு போயிருக்காரு. எத்தனை வருஷம் படிச்ச சபையில என்ன ஆச்சு படிச்சதெல்லாம்? இன்னும் சில பேர் தெளிப்பு உபதேசத்துல, இன்னும் ஒருத்தர் வந்து இன்னும் உங்க பிரசங்கம் கேட்டுட்டு கை காலெல்லாம் நடுங்குதுங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அதெல்லாம் நான் பார்த்து கேட்டு ஆஹா வாழ்க்கையெல்லாம் உண்மையா இருக்கக்கூடிய ஒரு விசுவாசியை நான் பார்த்தேனே சபைக்கு ஸ்ரீ ஆண்டவருக்கு உண்மையா இருப்பாருன்னு பார்த்தா, கொஞ்சம் மாதத்துல போய் ஆர்மேனியன்ல போயிட்டு இது கால்வினிசம் எல்லாம் தப்புன்ற என்ன செய்யுது, இல்லப்போ பிரஸ்பிடேரியன்ல போய் குழந்தை ஞானஸ்தானத்தை ஒத்துக்கிறாங்க. என்ன ஏன் எல்லாம் அடிச்சுட்டு இப்படி போறாங்கன்னா அது ஒரு படமாக அங்க காட்டப்படுது. கள்ள போதகத்தை பயங்கரமா விடுவோம் பிசா ஆறு மாதிரி. ஒருவேளை உங்களுக்கு கள்ள போதகம் இல்லாம இருக்கலாம், ஒருவேளை சத்தியத்தை வளர்ந்துட்டு இருக்கும் போது உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன கஷ்டங்களும் ஏன் அவங்களை ஆஃப்செட் பண்ணிருக்கு, ஏன் உறுதியா நிக்க முடிய மாட்டேது, சின்ன சின்ன கஷ்டமும் பயங்களும் சந்தேகங்களும் கவலைகளும் மூழ்கி ஏன் நிக்கிறீங்க, ஏன் அவனால உறுதியா நிக்க முடியுதுன்னா நீங்கள் சத்தியத்தில் வேறு ஊண்டாததுனால. ஒரு வேறு ஊன்ன மரம் இருந்துச்சுன்னா எத்தனை புயல் வந்தாலும் அது நிக்காது. சின்ன செடிதான், சின்ன வேறு இருந்தா இல்ல வேறே இல்லைன்னா ஒரு துரும்ப போல அங்கேயும் இங்கேயும் காத்து துரும்ப அடிச்சுக்கிட்டு இருக்கோம், ஏன் அதுக்கு வேறு ஊண்டி நிக்க மாட்டேன். சாத்தானுடைய நோக்கமே உங்களுக்கு இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறது சபை வரலாறுல செய்து விசுவாசிகள் சத்தியத்துல வேறு ஊண்ட கூடாது. அதனாலதான் எபேசியர் நாள்ல அழகா ஆண்டவர் சொல்றாரு, அது செய்வதற்காகத்தான் ஆண்டவர் பரலோகத்துல வீட்டு இருக்கிற தேவன் என்ன பண்ணாராம், என் மக்கள் அப்படி பிசாஸ் நல்லா இது பண்ணக்கூடாது. அது அந்த ரெவலேஷன்லயோ அந்த படம் வரும், எதுனையோ பேர் அடிச்சுட்டு அழிஞ்சு போவாங்க, உலக கவலைகள் சிற்றின்பங்கள் போலி போதகம் அப்படின்னு கொஞ்ச நாள் இருப்பாங்க, கடைசியில உளுந்துடதான் செய்வாங்க ஒரு நாள். ஆனா தன்னால தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் அப்படி அழியக்கூடாது, சபை அழியக்கூடாது என்பதற்காக ரெவலேஷன்ல என்ன காட்டுவார், அவ்வளோ தண்ணி வந்தாலும் ஒரு பூமி திறந்து உள்ள போய் இந்த ஸ்திரீ திடமா நிக்கிறதுக்கு அந்த படம் வரும். அதே மாதிரிதான் ஆண்டவர் செய்யறாரு. என்ன எபேசியர் நாள்ல என்ன போட்டிருக்குன்னா, அவர் சபை நம்ம சபையில சேர்த்து சிலர் அப்போஸ்தலர்களாக தீர்க்கதரிசிகளாக பாஸ்கர்களாக போதகர்களாக ஏன் கொடுக்கிறாரு, நாம் சத்தியத்தில் வளர்ந்து பலப்பட்டு அறிவுல வளர்ந்து நாம் இனிமேல் காற்றினால் அடிபடுகிற பலவிதமான மனிதர்களுடைய வஞ்சனால் வருகிற போதகத்துல அடிபட்டு அழிஞ்சு போயிடாம நாம் சத்தியத்தில் உறுதியாய் நின்று வேரூண்டும் ஊண்டும். அதுக்காகத்தான் சத்தியத்துல கொடுத்திருக்காரு. அப்படிதான் ஆண்டவர் சபையை காப்பாத்துறாரு இல்லைங்களா. நம்ம சத்தியத்துல வேரூண்டணும். எப்படி சத்தியத்துல வேரூன்றது, இன்னைக்கு இந்த வசனத்துல தாவீது செய்யறத நம்மளும் செய்யணும். அதுதான் நம்முடைய ஜெபமா இருக்கணும், நம்முடைய முயற்சியா இருக்கணும். பாருங்களா முப்பதாவது வசனம் என்ன சொல்லுது பாருங்க, மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பதாக நிறுத்தினேன். ரெண்டு காரியம் அவர் செய்யற, பொய் வழியை என்னத்து நீங்கன்னு சொன்னவர் இப்போ அதுக்கு சப்போர்ட்டா இன்னும் ஒரு வாதமாக என்ன கொண்டு வர்றார், ஆண்டவரே பொய் வழியை நீக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருளுங்க, ஏன் நான் மெய் வழியை தெரிந்து கொண்டேன். ஒரு தெரிந்து கொள்ளுதல், வெறும் தெரிந்து கொண்டு மாத்திரம் அவர் நிக்கல, வெறும் தெரிந்து கொள்றது நானும் ஆண்டவரை ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஒழுங்கா ஒண்ணுமே செய்யறதில்ல. அவர் இந்த தெருவில் ரொம்ப சீரியஸா இருக்கிறாருன்னு காட்டுறதுக்கு அவர் இன்னமும் வெறும் நப்பாசை இல்லை, இது வெறும் ஆசை மாத்திரம் இல்ல, அதை நம்மள அந்த ஆசையை வச்சு நம்மள வஞ்சித்துக்கலாம். ஆனா அவர் என்ன சொல்றாரு அடுத்தது, உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பதாக நிறுத்தினேன். ரெண்டு காரியம், ஒரு தெரிவு செயல்கள், தெரிவு செயல்கள். ஒரு மூளையில ஒண்ணு செய்யறாரு, கையில ஒண்ணு, மூளையில ஒரு முடிவெடுக்கிறாரு, கையில ஒரு செயல்படுது இல்லைங்களா. என்ன, மெய் வழியை நான் தெரிந்து கொண்டேன். முதல்ல அந்த தெரிவை பார்ப்போம். என்ன தெரிவு, மெய் வழி, சத்தியத்தின் வழி, the way of the truth. பைபிள்ல இது பல விதங்கள்ல இது போட்டிருக்கு, இதுக்கு பேர் மெய் வழியும் போது அதுதான் உண்மையான மதத்துக்கு ஒரு பேராக கொடுக்கப்பட்டிருக்கு. ரெண்டு பேதுரு ரெண்டு ரெண்டுல சத்திய வழி அவர்களால் தூஷிக்கப்படும் இல்லைங்களா. ஏன்னா சத்திய வழியும் போது ஆண்டவருடைய வழி. இன்னொரு இடத்துல நல்ல வழி இதில் நாம் நடக்கணும்னு போட்டிருக்கு. இன்னொரு இடத்துல இது கர்த்தருடைய வழி, இது தேவனுடைய வழி. ஏன், இது தேவன் நமக்கு வேதத்துல வெளிப்படுத்தின வழி. எத்தனை கோடி பிசாசு வழிகளுக்கு மத்தியில இது தேவன் வெளிப்படுத்தின வழி, இது தேவனிடத்துல நம்மளை நடத்துகிற வழி, இது தேவன் உண்மையான ஜீவனுள்ள தேவனை நமக்கு வெளிப்படுத்துகிற வழி இல்லைங்களா. இது ஞானத்தின் வழின்னு சொல்லியிருக்கு. ஏன்னா எத்தனையோ பேர் தங்க ஆயுச முட்டாள்களாக மூடர்களாக வாழ்ந்து எது முக்கியம்னு தெரியாம, எதுக்கு வாழ்றோம்னு தெரியாம காலங்களை வீணாக்க போறாங்க. அவங்க கலர் தான் வாய் வாயா அடிச்சுக்க போறாங்க. அவங்க வாழ்க்கை முடிஞ்ச உடனே எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டோமே, தேவையில்லாத மண்ணோடு ஒட்டி வாழ்ந்துட்டோமே. ஆனா நமக்கு ரட்சிப்புக்கு ஏதுவான ஞானத்தை கொடுக்க, பரத்தின் ஞானத்தை கொடுக்கிற வழி இது, பரிசுத்தத்தின் வழின்னு சொல்லியிருக்கு, நீதியின் வழி. ஏன் இதுதான் நம்மள பரிசுத்தத்தை நடத்தும், இதுதான் நம்மள நீதியின் நடத்தும், இது ஜீவனின் வழி. ஆனா நித்திய ஜீவனுக்கு நடத்துற வழி, இது சந்தோஷத்தின் வழி, பாக்கியத்தின் வழி, நித்திய பாக்கியத்துக்கு நடத்தும். ஆகவே ஒவ்வொரு மனுஷனும் இந்த உலகத்துல ஒன்னு, இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த பொய் வழியில நடக்கிறான், இல்ல மெய் வழியில சத்தியத்தின் வழியில நடக்கிறான். யாருக்கு நடு நடு சுவர்ல உட்கார்ந்து இருக்கிற பூனை இந்த மாதிரி இருக்க முடியாது இல்லைங்களா? இல்லங்க நான் வந்து முடிவு பண்ணல அப்படின்னா நீ பொய் வழியில தான் நடந்திருக்கிறேன். ஏன்னா யாருமே திடீர்னு வந்து அப்படியே தானா உணர்ந்துருது இல்ல சத்திய வழியில. ஒருத்தர் சத்திய வழியில நடப்பன்னு உறுதி எடுத்துக்கிட்டு அதுல தொடர்ந்து போகிறவங்க தான் அந்த வழியில போக முடியும். மற்றவங்க எல்லாம் வழி வழிக்கு பொய் வழியில தான் நடந்துகிட்டு இருக்கிறாங்க. சத்திய வழியில தேவன் நம்மளை தெரிந்து கொண்டாருன்றதுக்கு அடையாளமே நம்ம சத்தியத்தின் வழியை தெரிந்து கொள்ளுகிறதுல தான் இருக்கு. அதனாலதான் ஒண்ணு தெஸலோனிக்கல சொல்றாரு, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எனக்கு தெரியும்ன்றாரு. எதை வச்சு சொல்றாரு, நீங்க சத்தியத்தை தெரிந்ததை விசுவாசித்ததுனால் நான் அறிவேன்ற ஒரு சத்திய வழி. நான் சத்தி மெய் வழியை சத்திய வழியை நான் தெரிந்து கொண்டு, நீங்க அப்படி தெரிந்து கொண்டு இருக்கிறீங்களா? ஆமாங்க, வாரம் வாரம் தெரிந்து கொண்டு தானே வந்து உக்காந்து கேட்கறோம், எவ்வளவு போர் அடிச்சாலும் கேட்கறோம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். இது வந்து உக்காந்து கேட்கறது மாத்திரம் இல்ல, உட்காந்து என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படின்னு உட்காந்து கேட்கறது இல்லை. எது கேள்வியும் நான் கேட்காம கேட்பேன் இல்லை. கேட்கறதோடு பத்தாது, ஏற்றுக்கொள்வதோடு பத்தாது. ஏன்னா அப்படி கேட்கறது ஏற்றுக்கொள்றதா இருந்தா பொய் வழிய சொல்லி கொடுத்தாலும் கேட்குவோம், ஏற்றுக்கொள்வோம் தான் நீங்க உட்காந்துருப்பீங்க இல்லைங்களா? இது பொதுவான பேச்சு இல்லை. தாவீதை கடந்து வெறும் கேட்டது உட்காந்து ஒத்துக்கொள்றது மாத்திரம் இல்ல, அந்த வழியை இவர் சொல்றது உண்மையான்னு சொல்லி அந்த பெரியா பட்டணத்தார் மாதிரி ஆராய்ந்து பார்த்து அதனுடைய எடை போட்டு பார்த்து அதை தியானித்து பார்த்து மனப்பூர்வமா தனிப்பட்ட விதத்துல இதுதான் மெய் வழின்னு உணர்ந்து அதை நான் தெரிந்து கொண்டேன். சொந்த மனசாட்சினால எனக்கு தெரியும் இது உண்மையான வழின்னு. அவருக்கு அந்த மனசாட்சியில உணர்ந்தனால தான் அவரு வேரூண்டி அதுல வளர்ந்தார். அவர் சொல்லி கொடுத்ததுனால கேட்டுக்கிட்டே இருப்பான் இல்ல, நீங்க அதை உணர்ந்தா தானே கேட்டு அதுல வெய் ஊடுவீங்க. கேட்டமா போனமான்னு இருந்தா எங்க வேர் ஊழ்றது சத்தியத்துலலாம்? பெரியா பட்டண மக்கள் ஏன் நற்குணசாரி மாதிரி ஏன் இதை கேட்டதை போய் இது ஆண்டவர் இது உண்மையானு பார்த்து என் மனசாட்சியில் அது உண்மைன்னு உணர்ந்து அதை தியானித்து பார்க்கும் போது தானே இது உண்மையான வழின்னு போது அந்த சத்தியத்தில் அவங்க வேறு உண்டாங்க. அவன் மனசாட்சிக்கு அதை உணரப்படி இதுதான நல்ல நிலத்துல விழுந்த விதை களி கொடுக்கும். இது எவ்வளவுதான் என் மாம்சத்துக்கு கசப்பா இருந்தாலும், இது சுயத்தை நிராகரி சுயத்தை மறுத்து வரணும்னு சொன்னாலும், இது பார்வையில இல்ல விசுவாசத்துல நம்ம நடக்கணுமே. இதுக்கு எவ்வளவு விலை கொடுத்தாலும் பரவாயில்ல, கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, என் பாவங்களை கொல்ல வேண்டியதா இருந்தாலும் சரி, இது மெய் வழி இதுல நான் நடக்கணும். அது ஒரு தெய்வீக பிராக்டிஸ், தனிப்பட்ட பிராக்டிஸ். ஒருத்தருமே இந்த வழியில வளர முடியாது, முதல்ல இந்த தெரிவு செய்யலாம். நான் தெரிந்து கொண்டேன் தனிப்பட்ட விதத்துல செய்யும் மெய் வழியை சத்திய வழியை நான் தெரிந்து கொண்டேன். அடுத்தது என்ன சொல்றாரு, தெரிந்து கொண்டேன்னு அடுத்தது அவருடைய செயல்களை பார்க்கிறோம். என்ன செய்யறாரு, உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பதாக நிறுத்தினேன். நிறைய பேர் சொல்லலாம், ஆமாங்க நான் மெய் வழியை தான் நடக்கிறேன், தங்களை தாங்களே வஞ்சித்துக் கொள்றது என்ன, ஆனா அந்த தெய்வழியில நான் தெரிந்து கொண்டேன்றதுக்கு எந்த விதமான அதை அந்த அறிக்கையை நிரூபிக்கிற மாதிரி எந்த விதமான செயல்களும் இருக்காது. யாருமே கேர்லெஸ்ஸா இருந்துகிட்டு சத்தியத்துல வளர முடியாது, பரிசுத்தம் வளர முடியாது இல்லைங்களா? என்னுடைய உம்முடைய பிரமாணங்களை உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பதாக நிறுத்தினேன்னா என்ன அர்த்தம்? அவர் அந்த தெய்வழியை தெரிந்து கொண்டது உண்மை, அதை ரொம்ப நான் சீரியஸா இருக்கிறேன்னு எப்படி காட்டுறேன்னா, நான் தெய்வழியை தெரிந்து கொண்டது எப்படி காட்டுறேன்னா, என் வாழ்க்கையில பிரதானமான முயற்சி தொடர்ந்து அந்த வழியை படித்து தியானித்து சிந்தித்து அதை பத்தி கேள்விகளை கேட்டு என்னை நானே அந்த வழியை இல்லை, நான் வேறு ஊண்டி வளரணும், நான் வேறு ஊண்டு நான்தான் என் வாழ்க்கை நிலையா இருக்கும், எதையும் சோதனைகளையும் இந்த உலகத்துல வர பிசாசு சோதனைகள் டெம்டேஷன்ஸை சந்தித்து மேற்கொள்ளக்கூடியது நான் வேறு ஊண்டாத்தான் முடியும், இல்லைன்னா இதேதான் அலமோதிக்கு திருப்பேன்னு வாழ்க்கையில வேறு ஊண்டனும்னு முயற்சி எடுக்கிறவங்களா நீங்க? சத்தியத்தின் வழியில நான் வேறுண்டன, இதெல்லாம் நிஷ்டம் பண்ணிடும், எந்த ஆரணங்களை வந்து குடிச்சிட்டு போவோம் தெரியாது. உங்களுடைய நியாயங்களை எனக்கு முன்பதாக நிறுத்தினேன். எதையோ பேர் ஆறுல அடிச்சுட்டு போறது என்ன வெறும் அப்பா சத்திய நப்பா கேட்கிறோம் கேட்கிறோம் மறக்கிறோம் கேட்கிறோம். வாழ்க்கை வரலாறு என்னங்க நிறைய கேட்டாரு மறந்தார், அவ்வளவுதான் வாழ்க்கை வரலாம் நம்மள எழுதி வச்சாரு. இல்ல கேட்டது மறக்காமல் சண்டே கேட்டது மண்டே ஆரம்பிச்சோம்னா ஆண்டவருடைய நியாயங்களை கேட்ட நியாயங்கள் நம்ம ஸ்ட்ராங் வேர்டு தெரியுமா, நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன் என்ன நியாயங்கள்னு. தேவனுடைய தவறமைக்க முடியாத நியாயங்கள் ஜட்ஜ்மெண்ட்ஸ் தான் கடவுளுடைய வார்த்தை. ஏன் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையும் அவனுடைய எல்லை என்னன்னு தீர்மானிக்கிறது அந்த வார்த்தை தான். இந்த உலகத்துல அவன் ஆசீர்வதிக்கப்படுவானா, தேவனுடைய ராஜ்யத்தின் வழியில வளருவானா, சபிக்கப்படுவானான்னு அந்த நியாயங்கள் தீர்மானிச்சு சொல்லிருச்சு. அதுல சொல்றாரு எல்லாம் நீ இப்படி போனா அப்படித்தான் அழிவான்னு சொல்றாரு. அதெல்லாம் கடவுளுடைய ஜட்ஜ்மெண்ட் வர்டிக் கோர்ட் வர்டிக். நீ ஆக்கினைக்குள் தீர்க்கப்படுவாய், நீ இப்படி தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை முதலாவது தேடாம போனேன் ஆக்கவன் ஆண்டவர் எவ்வளவு சொல்றாரு கண்டிக்கிறார். அது நிச்சயமா நடக்கும், அதனோட எக்ஸிக்யூஷன் தேவன் உண்மையா இருக்கிறவர் போல அதனோட நிறைவேறது நிச்சயமா நடக்கும் வாழ்க்கையில. அந்த நியாயங்கள் சொல்ற வழியில தான் அது தீர்ப்பாணி சொல்லி இருக்கிறீங்களே, ஜட்மெண்ட் தான் நிச்சயமா வாழ்க்கையில பலிக்கும். ஆண்டவரே சண்டே சொன்னது எனக்கு நிச்சயமா நடக்கும் வாழ்க்கையில், அதுவே அது சீரியஸா எடுத்துக்கிட்டு நான் மண்டே ஆரம்பிச்சேன்னா அநேக பேர் சண்டே கேட்பாங்க, மண்டே அவருடைய நியாயங்கள் எங்க இருக்கும் உங்களுக்கு பின்னாடிதான் இருக்கும், கேட்டது எங்க போச்சுன்னு கூட தெரியல. ஆனா இவருக்கு என்ன சொல்றாரு, உங்களுடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன், எனக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி சண்டே கேட்டதை காலையில் மண்டே ஆரம்பிச்சோன்னா மண்டே டு சாட்டர்டே என்னுடைய கூகுள் ஜிபிஎஸ் அதுதான். நீங்க ரைட்ல போனா ரைட், லெப்ட்ல போனா ரைட், நீங்க என்ன சொல்றீங்களோ அதன்படி நான் வாழ்றாங்க. அப்படி இருக்கிறோமா? உங்களுடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன், சத்தியத்தின் வழியை நான் தெரிந்து கொண்டேன், உங்களுடைய நியாயங்களை எனக்கு முன்பதாக அந்த வசனத்தை திருப்பி திருப்பி சிந்திச்சு தியானிச்சு அதை மனசுல ஊற வைத்து அதையே சிந்தித்து கொண்டு எனக்கு முன்பதாக அதை ஏய்த்து அதன்படித்தான் நான் வாழுகிறேன். எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? இது வந்து ஏன்னா அப்படி இல்லைன்னா என்ன ஆகும், காலங்கள் கடக்கும், நீங்க இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இல்லைன்னா என்ன ஆகும், ஒரு ஆபத்தான டேஞ்சரஸான சத்தியத்தின் கடிந்து கொள்ளுதல் நமக்குள்ள ஏற்பட்டோம். ஆண்டவர் சும்மா அவருடைய சத்தியத்தை கேலி பண்ணிக்கிட்டு இருக்க விட மாட்டார் இல்லையா. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அப்படியே கேட்டதே கேட்கற மாதிரி இருக்கும், அப்புறம் போர் அடிக்க ஆரம்பிக்கும், அப்புறம் இதயம் மெதுவா விலக ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு நடக்கும், சத்தியத்துக்கிட்ட விளையாடி கேட்கிறவர்களா மாத்திரம் மிஞ்சிக்கிட்டு இருந்தா அப்புறம் அதுல ஒன்னும் எஃபெக்டே இருக்காது, அவ்வளவுதான் பேசினாலும் ஒரு எஃபெக்ட் ஏற்படாது. அது ஆண்டவர் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். இல்லப்ப நான் பார்த்திருக்கேன், 60 வருஷம் கிறிஸ்டியனா இருப்பாங்க, 60 வருஷம் சபையில அவங்க படிக்காத புக்ஸ் இல்ல, அப்பாடி ஒவ்வொரு பிரசங்கமும் கேட்கும் போது என்ன இன்ட்ரெஸ்ட், என்ன ஆர்வம் உங்களுக்கு கடவுளுடைய கட்டளை என்ன கேள்விகள் அப்படின்னு. ஏன் அவங்க வந்து இந்த கட்டளைகளை கேட்ட உடனே அடுத்த நாள்ல இருந்து அவங்க வாழ்க்கையின் டார்கெட் அதுதான், எனக்கு முன்பதாக நிறுத்தி இதன்படித்தான் நான் வாழணும், இது சொல்லி இருக்கிறார் ஆண்டவர், இதன்படித்தான் நான் மாடலா இருக்கணும், இதன்படித்தான் இந்த ரோட்ல தான் நான் நடக்கணும்னு வச்சு போனதுனாலதான் சத்தியம் கடினப்படுத்தலையே அவங்க. தாவீது அப்படி சொல்றார் பாருங்க, அவருடைய தெரிவு அவருடைய செயல் இது ரெண்டும் நம்ம பார்த்திருக்கிறோம் இல்லையா. உங்களுடைய சத்திய வழியை நான் தெரிவு செய்தேன், உங்களுடைய நியாயங்களை எனக்கு முன்பதாக நிறுத்தினேன். ஏன் இதை நம்ம செய்யணும், ரொம்ப செய்யணும் பரத்தோடு சொல்றேன். ஏன்னா கோடிக்க பிசாசு நம்மளை வழிவிலகி கொண்டு போறதுக்கு பல விதமான ஆராய்ச்சிட்டு இருக்கிறோம். அதனாலதான் நீங்க கேட்டது வாழ்க்கையில நிக்கவே முடிய மாட்டேன், ஏன் சத்தியத்துல வேறு ஊண்ட மாட்டேன்றீங்க. வேற ஊட்ட மாட்டது. ஒரு தாவீது மாதிரி நான் சத்தியத்தின் வழியை தெரிந்து கொண்டேன் என்ற ஒரு உறுதி, பர்சனல் உறுதி. நாங்கெல்லாம் சத்தியம் சபை அப்படின்னு சொல்றது இல்ல, தனிப்பட்ட விதத்துல இது உண்மையாது. ஆண்டவர் சொல்றது எனக்கு பேசி இருக்கிறார், இது தனிப்பட்ட விதத்துல இந்த வழியிலப்பா நான் நடப்பேன் ஒரு உறுதி எடுக்கிறீங்களா? அந்த வழியை எடுத்து எல்லா முயற்சியும் அதை படித்து அதை அதன்படி நம்ம வாழ்க்கையை அமைத்துக்கணும்னு போறீங்களா? ரெண்டு மிஸ்டேக் தான் அந்த நரகத்துக்கு மக்களை கொண்டு போவோம். ஒரு தெரிவு செய்யறதுல தவறான தெரிவு, சரியான தெரிவு செய்யறதுல, இல்ல சரியான தெரிவு செய்து அந்த தெரிவுக்கு ஏற்றபடி செயல்களை செய்யறதுல, ஒரு தெரிவு செயல்களை பார்க்கிறோம். இது ரெண்டு தேவைங்க நமக்கு. நம்ம எப்படி இருக்கிறோம் ரிஃபார்ம் சர்ச்சுன்னு, நீங்க இதை நம்புறீங்களா? பொதுவா நம்ம நம்புறது பொதுவா நம்ம சொல்லி கொடுக்கறது நம்புறது இல்லைங்களா? நீங்க இதை டிட்டர்மைன் பண்ணி உறுதி எடுத்திருக்கிறீங்களா? வேதத்தை போதுமான அளவுக்கு படிக்கிறேன், படிச்சு இது பர்சனலா நான் இதை நம்புறேன், இது உண்மை, இது மாறாத சத்தியத்தில் இதுதான் உண்மை, அதுல நான் நிக்கிறேன். என் மனசாட்சி பயங்கரமா எனக்கு சாட்சி கொடுக்குதுன்ற உறுதி உங்களுக்கு இருக்கா? அந்த நிச்சயம் தான் அவங்கள நிச்சயம், அவங்களுக்கு நிச்சயம் இருக்குல்ல அந்த இவங்களுக்கு சீசர்களுக்கு. அதனாலதான் ஒரு கடல்ல வந்து ஐயோ ஐயோ கத்துறேன். உங்களுக்கும் வாழ்க்கையில நீங்க இப்போ நம்புறேன்னு எவ்வளவு சார் சொன்னாலும் கஷ்டம் வரும்போதுதான் நீங்க எவ்வளவு நம்புறீங்கன்னு என்ன நான் நம்புவேன் இல்லைங்களா? ஐயோ புய்யோ அது சொல்றதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு நம்பிக்கையே இல்லைன்னு தான் தெரியுது. மாதிரி ஒரு சுவாசம் எங்கே அப்படின்ற உங்களை சில பேரை பார்த்தா அப்படிதான் கேட்கணும். இவ்வளோ படிச்சோமே, இவ்வளோ சத்தியம் படிச்சிய, இந்த வாழ்க்கையில கொயா கொயான்றிய, உங்க விசுவாசம் எங்க? ஏன்னா சத்தியத்துல நம்ம ஏன்னா எங்கேயோ தெரியாம குழியில உழுந்த மாதிரி சத்தியத்துல உழுவக்கூடாது. சத்தியத்தை மனப்பூர்வமா அதை ஏற்றுக்கொள்ளணும் இல்லைங்களா? அந்த சாலிட் கன்விக்ஷன், உறுதி நமக்கு இருக்கணும். இதுதான் சத்தியம், இதுல நான் நிலைத்திருப்பேன், வேற எதுவுமே எனக்கு தெரியாது, அதனால இதை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் இல்ல, இதை விட பெட்டரா வேற எதுவும் இல்லை, அதனாலதான் நான் இதை நம்புவேன். இதுதான் சிறந்த சத்தியம். எத்தனை பேருக்கு அந்த உறுதி இருக்கு? அந்த உறுதி உங்களுக்கு மனசுல வர வரைக்கும் நீங்க வேற உண்ட மாட்டேன். எடுத்திருக்கீங்களா? பிசாஸ் அந்த புயலை அனுப்பிச்சுட்டு இருக்கிறான், எதையோ பேர் போயிட்டாங்க. நீங்களும் போக மனதா இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்கணும் இல்லைங்களா? உங்களை எந்த புயல்ல அடிச்சுட்டு போவீங்க தெரியல, வேற இல்லைன்னா அடிச்சுட்டு தான் போயிருவீங்க. ஏன்னா கொஞ்ச நாள் தாக்கு பிடிக்கலாம், ஏன்னா அது அதுக்கு தகுந்த மாதிரி அவன் அனுப்புவான். ஆனா எனக்கு அது மனசு அது உடையறதை விட வேற மனசு உடையறது இல்லைங்க, ரொம்ப மனசு சோர்வா. இத்தனை வருஷம் சத்தியத்தை படிச்சு இப்படி இருக்கிறாங்க, ஏன் பின்வாங்கி போயிட்டாங்களே? அது உங்க அது மனசாட்சியில பதிய வைக்கிறது. அஞ்சு காரணங்கள் நான் சொல்றேன், பலமான காரணங்கள். ஏன் தாவீது செய்த இந்த உறுதியை நம்மளும் எடுக்கணும், ஏன் சத்தியத்துல வேறு ஒன்றத்துக்கு நம்ம எல்லா முயற்சிகளும் எடுக்கணும். வெறும் கேட்டுட்டோமா தலாட்டமா போனோமான்னு இல்லாம சத்தியத்தில் வேறு ஒன்றவர்கள் அந்த தாவீதுமா, நான் சத்தியத்தின் வழியை தெரிந்து கொண்டேன், இதனுடைய நீதியின் நியாயங்களை எனக்கு முன்பதாக வைத்து நடப்பேன், அதுல வேறு ஊன்றி நிற்பேன் நான். நம்ம ஏன் அப்படி ஆகக்கூடாது? ஏன் ஆகணும்ன்றதுக்கு அஞ்சு காரணங்கள் சொல்றேன். ஏன்னா சத்தியம் வந்து அது ரொம்ப பிரத்யேகமானது. ஆண்டவர் வந்து ஆதாம் ஏவாளை அழிக்காம ஸ்திரீயின் வித்து வரும் இந்த முழுமை உலக வரலாறே என்ன இருக்கும்? ரெண்டு வழி இருக்கும், ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் வித்து, சத்தியத்தின் வழி பொய்யின் வழி, காயன் ஆராதனை ஆபேலி ஆராதனை, மனித மயம் ஆராதனை தேவ மயம் கொண்ட ஆராதனை, அப்படி இருந்துகிட்டே இருக்கும். ஆனா சத்திய வழி ஒண்ணுதான், அது பிரத்யேகமானது, அதுல எந்த விதமான பொய்க்கும் இடம் இல்லை. மோசே சொன்னாரு, இந்த வார்த்தையவனுடைய வாசனத்துல எதையும் சேர்க்காதீங்க, உங்க மனுஷ எண்ணெய் எதுவும் சேர்க்காதீங்க, ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முகநாடி வைக்கிறேன். பவுல் சொன்னாரு, நானே இல்ல வேற தூதர தூதனே வந்து வேற சுவிசேஷம் சொன்னா சபிக்கப்பட்ட, அது ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ். இயேசு சொன்னாரு, ஜீவனுக்கு போற பாதியோ நீ டான்ஸ் ஆடிட்டு வரலாம், அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு வரலாம்னா நெருக்கும் யா நெருக்கும். ரைட்ல போனா போயிடுறது அழிவை, லெப்ட்ல போனா அழிவை, ஒரு இன்ச் இப்படி மாறினீன்னா நரகத்துக்கு போயிருவ. நெருக்கும், இடுக்கமான பாதலா உட்பிரவேசிக்க பிரயாசிங்க. ஒரு சத்தியத்தை ரொம்ப அதை வலியுறுத்தினா அது எங்கேயோ உனக்கு கொண்டு போயிரு. இதுக்க வாடு என்ன சொல்லுது, சத்திய வழியில நான் தெரிய நடக்க முயற்சி செய்வேன், தெரிவு செய்வேன். அது ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ். அதை வந்து நம்ம அங்கேயும் இங்கேயும் போயிட்டு மூளைய ஏதோ ஒரு வளராம சத்தியத்துல உறுதியா நம்ம அக்யூரேட்டா படிக்காம கேட்டதே எதையோ கேட்டது மறந்துகிட்டு இருக்காம இருந்தா அதெல்லாம் ஒன்னும் வளர முடியாது. இடுக்கமான பாதையில போறவங்களா நீங்க யோசிச்சு பாருங்க. சில பேர் மூஞ்ச பார்த்தா தெரியும்னு வாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பார்த்தா தெரியும் இவங்களா வேறு ஒண்டி நிக்க போறாங்களா இல்லையா உழுவ போறாங்களா. அது ரொம்ப எக்ஸ்க்ளூஸ் ஆகுது, ரொம்ப இதுக்கமா போகும்போது தான் அந்த சத்தியத்துல வழியில போக முடியும். இன்னொன்னு, போலி போதகத்துடைய தந்திரம் நம்மளால கற்பனவே பண்ண முடியாது. தேவன் பராமரிப்புல போலி போதகத்தை பெருகி பழுகி பெருகிறதுக்கு விட்டுட்டேன், அவருடைய நோக்கம் அது இல்லைங்களா. முடிவே இல்லை போலி போதகங்களுக்கு, அது தந்திரம்னா தந்திரம். சில நேரங்களில் நம்ம எப்படியே கண்டுபிடிக்கவே முடியாது, எவ்வளோ பேர் உந்துடுறாங்க அதில். ஒரு ஒரு சின்ன சுவேதத்துக்கு முரணான ஒரு சின்ன வித்தியாசம் தான் ஸ்டார்ட் ஆகுது, அது எங்கேயோ போய் முடிஞ்சது. அது ஈஸி கண்டுபிடிக்கிறதுல, ஒரு மனுஷனுக்கு தான் போற பாதை சரின்னு தோணும், கடைசியில் அது அவனுக்கு அழிவை தான் கொண்டு போவன் நீதிமொழிகள் சொல்லுதே. கொடிக்கணக்கான மக்கள் அவ கேட்டுக்கு போகிற வழியோ விசாலம் இல்லைங்களா, அதுல அநேகர் போய் அழிய போறாங்களே. ஜீவனுக்கு போற வழியோ நெருக்கம். என்ன சொல்றாரு, எத்தனை பேர் அதுல நடப்பாங்க, நடக்காங்கன்னு சொல்லவே இல்லை அவரு. அதை கண்டுபிடிக்கிறவர்களே சில, நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி வந்து வந்து கேட்டு அடுத்த வாரம் என்னன்னு தெரியாம இருக்கிறவங்களா கண்டுபிடிக்கிறவங்க? ஜீவனுக்கு போகிற பாதை இடுக்கும், அதை கண்டுபிடிக்கிறவங்களே சிலர். நடக்கிறவங்க எத்தனை தெரியல சிலர் தான். ஏன் பிசாசானவன் இந்த உலகத்துல பல விதமான போலி போதகர்களை நிரப்பி போலி போதகர்களை அனுப்பி ஜீவனுக்கு போகிற வழியே கண்டுபிடிக்க முடியாது பண்ணிட்டான். அதுவும் கேட்டுக்கு போகிற வழிய பல விதமான நிறங்களை அடிச்சு ரொம்ப கவர்ச்சியா பண்ணிட்டான். என்னென்ன வரும்னு தெரியாதே, உங்க சீர்கிட்ட உந்துகளுக்கு ஏற்றபடி வரும், அதை நியாயப்படுத்துற மாதிரி வரும் இல்லைங்களா. மூணாவது, ஏன் இதன் உறுதியை எடுக்கணும், நம்முடைய சீர்கெட்ட இருதயம் இந்த கோழி போதகங்களுக்கு ரொம்ப கவர்ந்து போகுது. நம்முடைய சீர்கேடே எந்த விதமான போதகத்துக்கு அவங்க அடிமைப்பட்டு போறாங்களோ அது சீர்கேட்டு தான் வெளிப்படுத்துது இல்லைங்களா. பல விதமான சீர்கேட்டுக்கு ஏற்ற வியாதிக்கு தகுந்த மாதிரி அவங்க போவாங்க. நேரங்கள ஒழுங்கா தான் சத்தியத்துல பல வருஷம் வந்துகிட்டு இருக்கும், ஆனா ஏதோ ஒரு வழி வரும். எத்தனையோ நாள் அடக்கி வச்ச இச்சைகளை அதை அனுபவிக்கிற ஒரு வழி வரும், ஒரு நம்முடைய உந்துதலுக்கு ஊக்கம் தருகிற மாதிரி, மனசாட்சியை ஆறுதல் படுத்துற மாதிரி, அதுல அதே குதிச்சு போலான்னு நமக்கு வரும். ஒவ்வொரு மனுஷனுடைய சீர்கேடுக்கு ஏற்றபடி வரும், ரொம்ப கவர்ச்சியா இருக்கும். இதனால தானே எத்தனையோ பேர் போறாங்க, அங்க எந்த விதமான இதோ இருக்காது. ஆகவே தாவி இது மாதிரி ஒரு சீரியஸா ஒரு பிக்ஸ்டா நம்ம சூஸ் பண்ணலனா அந்த சாய்ஸ் அந்த தெரிவு சீரியஸான செயல்ல வெளிப்படணும். நான் இன்னுமே சத்தியத்துல சத்தியத்துல வேறு உண்டாததுனால தான் இத்தனை அலமோதல்கள் வாழ்க்கையில நிக்க கூட ஆகுறதில்ல. எல்லாருக்கும் சின்ன கஷ்டம் வந்துட கூடாது, எங்கேயோ அலமோதல் ஒரு அவிசுவாசி கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நிற்பான், ஆனா அந்த நிம்மதி இது கூட இல்லாம அலமோது. ஏன் சத்தியத்துல வேறு உண்டதே இல்லை, அதான் காட்டு. நான் இன்னமே சத்தியத்தின் வழியை தெரிவு செய்தேன், அதுல வளர்வதற்கு வேரூண்டி வளர்றதுக்கு நேரத்தை எடுத்து சத்தியத்தை வாசிச்சு சத்திய வேதத்தையும் மற்ற புத்தகத்தையும் இல்ல இந்த 16-18 மாதிரி படிக்கிற பாடத்தை ஒன்னொன்னும் படிச்சு அதுல வேரூண்டி இதுதான் உண்மை இதுலதான் நான் நிலைக்கணும்னு உறுதியா நீங்க இல்லைனா, ஒரு தீர்க்க தர்சனமா சொல்றேன், உங்க ஆயுத்திலயோ என் ஆயுத்திலயோ தப்பி பொய்யான வழிக்கு நீங்க போயிருவீங்க. உங்களுடைய அத பழைய தீர்க்கதர்சி சொல்லுவார், உங்களுடைய வியாபாரத்துக்கு தகுந்த மாதிரி கள்ள போதக வரும், உன்னுடைய சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி கள்ள போதக வரும், உன்னுடைய நன்மைக்கு தகுந்த இச்சைக்கு தகுந்த உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீ யாரு கூட சேர்றியோ உன்னுடைய இச்சைகளுக்கு தகுந்த மாதிரி வந்து உன்னை எடுத்துட்டு தான் போவோம். இல்லைன்னா அலை மோதிக்கிட்டு எங்கேயோ அலை மோதி போயிடும். ரொம்ப தந்திரமா நமக்குள்ள விசத்தை விதைக்கக்கூடிய பிசாசு, அந்த விசத்தை விதைச்சு அவனுடைய பெரிய தந்திரமே என்னன்னா நம்ம நம்புறது பைபிள்ல இருக்குதுன்னு காட்டக்கூடியது. யோசிச்சு பாருங்கள, நம்ம பொய்ய நம்புவோம், ஆனா அந்த பொய்ய பைபிள்ல இருக்குன்னு நம்மள நம்ப வைக்க கூட முடியும். யோசிச்சு பாருங்க, பொருளாசை பிடிச்சவங்களா இருந்தா இந்த செழிப்பு உபதேசம் கவர்ச்சி, வியாதி இருந்தா நமக்கு இந்த சுகம் கொடுக்கறவங்க கவர்ச்சி, உலக நன்மைகள் வாலிபர்கள்னா வாலிபர்கள் சபைகளுக்கு கவர், என்னென்னவோ அவன் செய்வான். அவனுடைய தந்திரம் தான் டிஸ்பென்சேஷனல் போதகம் மாறி எவ்வளவு ஸ்ட்ராங் ஆயிடுறாங்கன்னா பிரெயினே வாஷ் ஆகி பைபிள்ல தெளிவா இருக்கு, அது பார்க்கவே முடியாது. அதனால இல்லங்க நான் நம்பவே மாட்டேன், ரகசிய வருகை இருக்குது, 1000 வருஷம் வருகை இருக்குது, 1000 வருஷம் ஆளுகை இருக்கு, இல்லங்க, நான் நம்பவே இவ்வளவுதான் சொன்னாலும் அந்நிய பாஷை இல்லைன்றத நான் ஒத்துக்கொள்ளவே மாட்டேன். இந்தியா பைபிள் காட்டுற அதெல்லாம் இல்லை, நான் நம்ப மாட்டேன். என்ன சொல்றது, அப்படிதான் ஆயிடுவாங்க. சில பேர் அந்த இயேசுவை பின்பற்றி வரும்போது இல்லைங்களா, ஐஸ்வர்யமான அவனுக்கு ஐஸ்வர்யம் பிடிச்சி சோகமா போயிட்டான். இன்னொருத்த அப்பா அம்மா அவனு தான் முக்கியம். இயேசு என்ன சொன்னாரு, நீ மறித்தவங்க மறித்தவங்க இறக்க பண்ணிட்டு என் கூடவா, அவன் போயிட்டான். யூதாசு பணம் மினிஸ்டர் ஆகணும்னு நினைச்சான், ஆனா அது நடக்கல, ஏதோ நினைச்சு வந்தான். அப்புறம் இயேசுவே விட்டுட்டான். அந்த மாதிரி தான் நம்பலாம். எப்போ சத்தியம் நம்மள ஐச்சியங்களை உரசுதோ, எப்போ நம்முடைய லட்சியங்களை உரசுதோ, அந்த நேரத்துல போய் வழியில போயிட்டு சாப்பிடுறாரு. இதுதான் எங்க வரலாற்றுல எவ்வளவு நடக்குது. ரெவலேஷன் 12 சொன்னதுதானே, பொய் வழிகளா சபை ஆரம்பிச்ச காலத்துல யோசிச்சு பாருங்க. சர்ச் ஃபாதர்ஸ் வந்தாங்க, அவன் அப்படித்தான் ஆறு மாதிரி ஊத்திட்டு வரான். சர்ச் ஃபாதர்ஸ் டைம்ல அப்போஸ்தல் மறிச்சு சர்ச் ஃபாதர்ஸ் வந்து எத்தனை போதுங்க, ஆரியனிசம்னு வந்துச்சு, ஏரியனிசம், மாண்டனிசம், கசட்டிசிசம், க்னாஸ்டிசிசம், அதுக்கப்புறம் வந்து பயங்கரமான போதகம் பெலேஜியனிசம். இன்னைக்கும் ஒரெல்லாம் இருக்கு, தேவனுடைய மகிமையே கொலைச்சி போடுற ஒரு சத்தியம். இதெல்லாம் தாக்கி 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 என்ன பண்ணுச்சு, 3 நூற்றாண்டுலயே வரப்போற சபைகள் எல்லாம் 1000 வருஷம் இருள் கால ரோமன் கத்தோலிக்கு மாத்தி விட்டுருச்சு. இந்த போதகம் தானே, அவன் வாயிலிருந்து வந்த 6 தானே. அதுக்கப்புறம் சீர்திருத்தம் வந்து சத்தியம் பரவி தேவனுடைய இறையாண்மையும் கிருபையும் போதகமும் பழைய பவுலுடைய உபதேசங்கள்லாம் பிரசங்கம் பண்ணி பைபிள்லாம் டிரான்ஸ்லேட் ஆச்சு. 17வது நூற்றாண்டு உரெல்லாம் சத்தியம் பரவுச்சு. என்ன ஆச்சு, 2-5 வரைக்கும் இதெல்லாம் இசம்ஸ் வந்து பைபிள மறைச்சிட்ட மாதிரி, இப்போ 19வது 20வது நூற்றாண்டுல இந்த வெஸ்லியன் ஆர்மியன் டீச்சிங், இந்த 2வது ஆசீர்வாதம், இந்த வில்லியம் சைமோரன் அசூசா ஸ்ட்ரீட்ல இருந்து ஆரம்பிச்சு உயர்ந்த வாழ்க்கை பரிசுத்த மூமெண்ட் ஆரம்பிச்சு இந்த பெந்தகோஸ்த் மூமெண்ட் வந்து அனுபவத்தினால வேதத்தையே மக்களுக்கு மறைச்சிருச்சு. அந்த சடங்குகளை மறைச்சிச்சு, இப்ப அனுபவத்தினால வேதத்தையே மறைச்சிச்சு. இப்படித்தான் ஆயிட்டே போகுது. இப்படின்னா நமக்கு இதை நடக்கும். ஆகவே நீங்க இத என்ன செய்ய போறீங்க யோசிச்சு பாருங்க. ஒன்னே ஒன்று சொல்லி முடிக்கிறேன், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் பலமும் உறுதியும் இந்த மாதிரி ஒரு தெரிவுல தான் இருக்கு. என் வாழ்க்கையில இந்த மாதிரி வீணடிச்சது போதும், நான் சத்திய தெரியோ வழியில போய் 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 போறேன். சத்திய வழியில நான் தெரிவு செய்து அந்த வழியில எனக்கு முன்பதாக வைத்தேன் தேவனுடைய வழியில, இல்லைங்களா? அந்த வழியில வைப்பேனா அலமோதத்து வாழ்க்கை அதுதான். யோசிப்பாரு, அதனாலதான். ஏன்னா உண்மையான சத்தியங்களை நிச்சயமாக உறுதியாக வேறுண்டு நம்ம பிடிக்கும் போதுதான் விசாசனுக்குற பாவ சோதனைகளா இருக்கட்டும், உலகத்துல வர கஷ்டங்களா இருக்கட்டும், நம்ம அசையாம அதுக்கு முன்னாடி நிக்க வைக்கும். சின்னதுக்கெல்லாம் இதாக மாட்டோம், தாவி இது நிற்போம் இல்லைங்களா, அத உறுதியா நிற்போம். ஐ திங்க் பேதுரு சொல்றாரு நினைக்கிறேன், 2 பேதுரு 3:17, அக்கிரமக்காரனுடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாத படிக்கு எச்சரிக்கையாயிருங்க. அக்கிரமக்காரனுடைய வஞ்சகத்தில் நீங்கள் இழுப்புண்டு, அக்கிரமக்காரனுடைய இழுப்புண்டு இழுக்க வரும். அது உலக கவலைகள், சிற்றின்பங்கள், ஐஸ்வர்யம், மயக்கம், பொல்ல போதகம் இழுக்குறாங்க. அதுல நீங்க இழுப்புண்டு அழிஞ்சு போகாத படிக்கு நீங்க என்ன செய்யணும், உறுதியிலிருந்து விலகாத படிக்கு உறுதியா நிக்கணும் இல்லைங்களா. எந்த அளவுக்கு நம்ம சத்தியத்துல வேரூண்டி நிக்கிறோமோ கஷ்டங்களை நம்ம அசைக்க முடியாது, பிரச்சனைகள் நம்ம அசைக்க முடியாது, வேரூண்டு நம்ம நிற்போங்க. எப்பவாறு படிச்சுக்கிட்டு ஒரு போதும் சத்திய அறிவுல வராதவங்க வந்து 2 தீமோத்தேயு 3:5 போட்டிருக்கு. அப்படிப்பட்டவங்க தான் நம்ம சில பேர் இருக்கோம், படிச்சுக்கிட்டே இருக்கிறது, ஆனா வேரூண்டு சத்திய அறிவுக்கு வளர்றது. அதனால என்ன ஆகுது, வாழ்க்கையிலயும் நிலை இல்லை. அந்த மாதிரி நிலை இல்லாத போது நம்ம உறுதியா நிக்கிற நிலைமைக்கு வரலன்னா, நம்ம ஆண்டவரை நிக்கும் போதுதான் ஆண்டவரை சந்தோஷத்தோடு சேவிக்கிற ஒரு நிலைமையே நமக்கு வருது. ஏன்னா அப்படி உறுதியா நிக்கும் போது என்ன ஆகுது, தேவனுடைய வாக்கு தத்துவங்களும் ஆவியானவரும் நமக்கு சந்தோஷம், சந்தோஷம் கஷ்டங்கள்லாம் மத்தியிலையும் சந்தோஷம் நன்றி நிரப்பும் போது, தொடர்ந்து நம்ம நன்றி நாள் நிரம்பும் போது ஆண்டவருடைய சேவையில ரொம்ப ஊக்கமா இருக்கும். இப்ப அலமாடிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் கஷ்டம் வந்துடக்கூடாது. சேவை என்ன, வாழ்க்கையை வாழ்றது பிடிக்க மாட்டேது. எங்க நீங்க ஆண்டவருக்கு சேவை செய்வது? ஆகவே நம்முடைய பரிசுத்த மாற்றுதல் வளர்ச்சி இதை பொறுத்து தான் இருக்கு. இந்த 2, ஒரு தெரிவு, ஒரு செயல்கள் எடுக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். ஜெபம் பார்க்கலாம்.